வணக்கம் நேர்களே, இது ஆரோவில் வானொலியின் தமிழ் பிரிவு. இந்த வாரம் உங்களுக்காக முக்கிய செய்திகளையும் நிகழ்ச்சி குறிப்புகளையும் வாசிப்பவர் அன்பு, அன்னை இலக்கியம் வாசிப்பவர் வினோதினி. இன்றைய சுற்றுலா உங்களை சோலார் உணவகத்தின் அருகாமையிலுள்ள கேஷு ட்ரையல் பிளாட், அதாவது முந்திரி சாகுபடி செய்யும் சோதனை நிலத்திற்கு அழைத்து செல்கிறோம். ஆரோவில்லிற்குள்ளும் அருகாமையிலும் வாழும் பலர் இதை அறிவார்கள். திறந்த வெளியில் அமைந்துள்ள கண்காட்சியும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க காத்திருக்கும் ரீட்டா மற்றும் ஞால் அவர்களும் நம்மை அன்போடு வரவேற்கிறார்கள்.
Try to demonstrate with a cashew trial plot that organic organic growing of cashews will not result in a loss of the yield.
வணக்கம், என்னோட பேர் சங்கர். நான் இங்க ஆரோவில்ல இருக்கிறேன். இப்போ ஆரோவில்ல சுத்தி இருக்கிற விவசாயிகள், முந்திரி விவசாயிகள் எல்லாருமே இப்போ முந்திரி சாகுபடிக்காக அந்த ரசாயன உரங்கள், இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. இது இந்த ரசாயன உரங்களாலேயும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளாலேயும் வந்து நிறைய மனித உடலுக்கும் சரி, இல்லை பூமிக்கும் சரி, நிறைய பாதிப்பு இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட இதை கண் கூட பார்க்கறதுக்கு அடுத்த நாளே இல்லை அதுக்கு அடுத்த நாளோ பூச்சி மருந்து அடித்த மறுநாளோ இந்த விளைவு ஏற்படுற மாதிரி இருந்தால் மக்கள் இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இது வந்து மெதுவாக நடக்கிற ஒரு விளைவுங்கிறதுனால பல வருடங்களாக இந்த விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இதனால் வந்து மக்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுங்கிறதுனால இதை உடனே எடுத்து சொல்கிறது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கிராமங்களை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயம்ங்கிறதும் ஒரு தொழில் தான். அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கிற வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்தாகணும். அதனால் இது ஒரு சூதாட்டம் மாதிரி ஏதேனும் ஒரு மருந்து போட்டு இல்லை இயற்கை விவசாயம் பண்ணி அதில் ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டால் அந்த வருஷம் பூரா அந்த குடும்பம் நஷ்டப்பட தயாராக இல்லை. ஏன்னா அந்த குடும்பம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால இவர்கள் எல்லோருமே வந்து அதை இயற்கை விவசாய முறை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோடவே பார்க்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த கிராம விவசாயிகள் எல்லோருமே வந்து இயற்கையான விவசாயத்தை தான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செயற்கை விவசாயம் இல்லை பல பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி வர்ற விவசாயம்ங்கிறது இப்போ மிக குறுகிய காலத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விவசாயம். இது மேலநிட்ட விவசாயம்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, விவசாயம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உணவு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி போய் இன்றைக்கு விவசாயம்ங்கிறதும் ஒரு பணம் சம்பாதிக்கிற, ஒரு பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை, விவசாய தொழில் அப்படிங்கிற மாதிரி இது மாறிப்போச்சு. அதனால் மக்கள் வந்து நிலத்தை வந்து அந்த தன்னோட தாயாக பார்த்த அந்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு அது ஒரு சின்ன, அது ஒரு தொழிற்சாலை. அதில் சில இடுபொருள் எல்லாம் போட்டு நம்ம அதிகப்படியான மகசூல், அதாவது லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணமும் மாறணும். இது மாறுறதுக்கு இப்போ உடனே வழி கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் கூட மக்கள் எல்லாரும் வந்து அந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புங்கிற முறையில், அதையும் அந்த ஒருங்கிணைந்த பயிர்காப்புலையும் பயிர் பாதுகாப்புலையும் ஒருங்கிணைந்த இயற்கை வழி பயிர் பாதுகாப்புங்கிற முறையை கையாண்டு முயற்சி செய்தால் கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். ஏன்னா நம்ம நமக்கு வந்த புது வகையான ஒரு மேலை நாட்டு யுத்தி தான் இந்த ரசாயன மருந்துகளும் இந்த ரசாயன உரங்களும். ஆனால் நம்மளுடைய யுத்தியை, பழைய காலத்து யுத்தியை பயன்படுத்தணும்னா உற்பத்தி முதல்ல குறைந்த மாதிரி இருந்தாலும் கூட முந்திரி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி குறைய வாய்ப்பில்லை. அதற்கான எரு, நிலத்தினுடைய உழவு வேலை இதெல்லாம் ஒழுங்காக செய்து சாகுபடி பண்ணுறவங்களால உண்மையிலே அதிகப்படியான சாகுபடி பண்ண முடியும். அதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைச்சி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த பகுதியை அந்த அந்த உயிர் கொள்ளும் அந்த பூச்சி மருந்துகள் இல்லாத பகுதியாக நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என் பேர் குணசேகரன். முந்திரியில் மக்கள் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது எப்படிலாம் குறைக்கலாம், அதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் நாம் எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக என்னென்னாக்கா, நம்ம மக்கள்லாம் என்ன மாதிரி பூச்சி மருந்துலாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க, அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதனால் உண்மையிலே பூச்சிகள்லாம் சாகுதா, அவங்க பூச்சி மருந்து அடிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் வருது, பூச்சி மருந்து அடித்த பிறகு எப்படி இருக்குது, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணதுனால நம்ம எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு நாம பூச்சி மருந்து வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு முறை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இயற்கையாக எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளை டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியும், இதை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நமக்கு ஜூலை ஆகஸ்டில் நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆக்யூஃபயர் வந்து குடிக்கிற தண்ணி எல்லாம் பூச்சி மருந்து கலந்து தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியா மணல் பகுதி வந்து சாண்டிலோ உழற ஒவ்வொரு ட்ராப் தண்ணி நேராகவே அக்யூஃபயருக்கு போயிடும். அப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கேஷ் ஃபார்மில் இருக்கிற பூச்சி மருந்துலாம் உள்ளே எடுத்துகிட்டு தான் போகும். ஸோ அந்த ஜூலை ஆகஸ்ட் எல்லாருக்குமே இப்போ ப்ராப்ளம் இருக்கும் நம்ம ஏரியாவில். ஸோ அந்த நாளில் வந்து தண்ணியை வந்து ட்ரீட் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இது சின்ன இனிஷியேட்டிவ் தான் இது, ஆனால் இதுக்கு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணி ஆகணும் இது நமக்கு. ஏன்னா நமக்கு அக்யூஃபயர் நம்ம ஆப்ரம்பட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சிட்டி ஏரியாவுக்குள்ள ஸ்டடி பண்ணலான்னு இருக்குது. குறிப்பாக வந்து பவேபாளையம், குயிலாப்பாளையம், இடைஞ்சாவடி, கோட்டக்கரை, பிள்ளைச்சாவடி எடுத்து பண்ணலான்னு இருக்கு.
என்ன நேயர்களே, இந்த வாரம் சுற்றுலா பசுமையாக இருந்ததா?
முக்கிய செய்திகள். தேர்வு குழுவின் இறுதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி செயற்குழு மற்றும் கவுன்சில் உறுப்பினர்கள் பட்டியல் மீது அனுப்பப்பட்ட கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஆட்சேபம் தெரிவித்த நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதில் செயற்குழு அளித்துள்ளதாக தெரிகிறது. இறுதியில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட உறுப்பினர் பெயர் பட்டியலில் மாறுதல் ஏதும் இல்லை. ஆரோவில் கவுன்சில் உறுப்பினர் பட்டியலில் இருந்து அம்ரித் மற்றும் ரால்ஃப் ஆகியோர் விலகியதால் அவர்களுக்காக மர்லெங்கா மற்றும் யுவால் ஆகியோரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த இருவர் பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க மேலும் 2 வார காலம் அளிக்கப்பட்டுள்ளது. கடைசி தேதி April 19. நமது செயலரின் மாதாந்திர கடிதம் இம்மாதம் இனிய தகவல்களுடன் வெளிவந்துள்ளது. இக்கடிதம் மூலம் அருவில் வாசிகளின் நலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சாலைகளில் ஒலி விளக்கேற்றிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக சர்டிடியூட் நுழைவாயிலில் முதல் மாத்திருமந்திர் வழியாக டவுன் ஹால் வரையிலும், மாத்திருமந்திரிலிருந்து பார்வையாளர் மையம் வரையிலும் சூரிய விளக்குகள் அமைக்கப்பட உள்ளதாக செயலர் தெரிவிக்கிறார். மேலும் இவ்வாண்டுக்கான பொது கட்டிடங்கள் பராமரிப்பில் பாரத் நிவாஸ், பார்வையாளர் மையம், மருத்துவமனை கட்டிடம் மற்றும் சில பள்ளிகள் பராமரிக்கப்பட உள்ளன. டவுன் ஹால் குடும்பத்தில் ஆர்வில் வணிக வாரியத்தின் அலுவலகமும் சேர்ந்துள்ளது. இது செயலர் பிரிவாக செயல்படும். வாரியத்தின் செயலரான ஹெட்வார்ட் அங்கே அமர்ந்திருப்பார். பொர்த்துஸின் புதிய துவக்கத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வந்ததால் April 1-3 இயங்காமல் இருந்தது. இனி பொருட்கள் மெதுவாக நிரம்பும் என அறிகிறோம். இருந்தபோதிலும் காய்கறிகள் மற்றும் கனிகள் எப்போதும் போல் கிடைக்கும் என அறிகிறோம். முக்கிய மாற்றங்களுடன் புதிய குழந்தைகள் பராமரிப்பு நிதிக்கான கொள்கையை பொருளாதார குழு வெளியிட்டுள்ளது. 22 வரை உள்ளோர் இதுவரை குழந்தைகள் பராமரிப்பு நிதியால் பயனடைந்து வந்தனர். புதிய கொள்கையின்படி இவ்வயது வரம்பு 18 குறைக்கப்பட உள்ளது. எனினும் 22 வரை மாணாக்கள் மற்றும் பயிற்சி பெறுவோர் பிரிவின் கீழ் சில உதவிகள் அளிக்கப்படுகிறது. மேலும் 2 வரை மட்டுமே இந்நிதியுதவி இனி வழங்கப்படும் எனவும், ஏற்கனவே இந்நிதியுதவி பெறும் 2 குழந்தைகள் கொண்டோரை இது பாதிக்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி குறிப்புகள். April 14 தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சோலர் கிச்சன் மற்றும் டவுன் ஹாலின் லே மோர்கன் ஆகியவை மூடப்படும். திபெத்தியன் அரங்கில் March 30 April 17 நோ ஒன் ஐ ஆம் ஐ ஹூ ஆம் தட் இன் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி காலை 9 முதல் மாலை 3:30 திறந்திருக்கும். வழக்கம்போல் வியாழன் மாலை மாத்திருமந்திரின் ஆம்பி தியேட்டரில் சுனிலின் பின்னணி இசையுடன் ஸ்ரீ அன்னை வாசிக்கும் சாவித்ரி ஒளிபரப்பப்படும். வரும் 6 வெள்ளி மாலை 8 பாரத் நிவாசின் ஸ்ரீ அரவிந்தர் அரங்கில் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
இந்த வாரம் அன்னை இலக்கியத்தில் உண்மையாகவே தனித்துவம் அடைந்தவன் என்ற தலைப்பில் ஸ்ரீ அன்னை கூறியவற்றை பார்ப்போம். உண்மையாகவே தனித்துவம் அடைந்தவன் தன்னை உணர்ந்தவனாக இருப்பான். தனது சைத்திய புருஷனுடன், அதாவது அந்தரங்க ஜீவனுடன் ஒன்றியவனாக இருப்பான். தனது உண்முக நியதியினால் செயல்படுபவனாக இருப்பான். அதன் விளைவாக முற்றிலுமாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் புறத்தாக்கங்களால் பாதிக்கப்படாதவனாக இருப்பான். எப்போதும் உணர்வுடன் இருப்பதால் இந்த தாக்கங்கள் ஏற்படும் போது அவற்றை பார்க்கும் திறன் பெற்றிருப்பான். தனது வளர்ச்சிக்கும் தனது உண்முக முன்னேற்றத்திற்கும் ஏற்றதாக இருப்பவைகளை ஏற்றுக்கொண்டும் அல்லாதவற்றை புறக்கணித்தும் விழிப்புடன் இருப்பான். எனவே இத்தகையவர்கள் வெறும் மந்தையாக இல்லாமல் தன்னை உணர்ந்து நன்கு உருவாக்கப்பட்ட தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கை பாதையில் எங்கு எதற்காக போகிறோம் என்பதை நன்கு அறிந்து கொண்டு நடப்பார்கள். இவர்களே மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள்தான் உண்மை மனிதர்கள். இயற்கை அன்னை படைத்த உயிர்களிலேயே மிகச்சிறந்த படைப்பு இவர்கள். எனினும் இவர்கள் மனிதர்களே. ஆயினும் சிகரம் தொட்ட மனிதர்கள் இவர்கள். இந்த நிலையை விடவும் உன்னத நிலைக்கு உயரும் வாய்ப்பு பெற்றவர்கள் இவர்கள். இந்த நிலை அடையாதவர்கள் விலங்கையொத்தவர்களே. மனிதனின் தொடக்க நிலை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆக அந்த நிலை அடைந்தவர்களே மனிதர்கள். எனவே நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து சென்று பாருங்கள். நீங்கள் மனிதர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி ஆவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இதை சொல்கிறேன். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது வினோதினி மற்றும் பெருமாள். ஆரோவில் வானொலியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஆந்திரியா மற்றும் டேனியல் சார்பிலும் நன்றி, வணக்கம்.